அதிகாரம் 11. தெய்வீக நோக்கம். சாதாரண பார்வைக்கு பழைய ஏற்பாடு எவ்வாறு மேசியாவின் வருகையை மறைத்தது என கடந்த அத்தியாயத்தில் சிந்தித்தோம். இயேசு கிறிஸ்து மனிதனாக உதித்து மனுக்குலத்தின் பாவத்தை மீட்பதற்காக அவர்களுக்காக சிலுவையில் மறித்து மரணத்திலிருந்து எழுவதே ஏதேனே தேவன் மீட்கும் திட்டத்தின் திறவுகோள். தேவன் மனிதனாக வருவதன் மூலம் மாத்திரமே தாவீதின் வம்சத்தில் பாவத்தில் விழாமல் ஆவிக்குரிய வாழ்வில் தடுமாறாமல் தேவனுடைய பிள்ளைகளை வழிநடத்தும் ஒரு ராஜா உதிக்கக்கூடும். அந்த ராஜா தன் மக்களுக்காக பரிகாரமாக மறித்து உயிர் தழுவதன் மூலமாக மாத்திரமே பாவத்திற்கு எதிரான தேவனுடைய நீதி நிறைவேற்றப்பட்டு மனிதர்கள் மீட்கப்படக்கூடும். மேசியாவின் செயலினால் மாத்திரமே தேவனது குடும்பத்தில் மனிதர்கள் மீண்டும் இணைக்கப்பட்டு தேவனது திட்டத்தின்படி அவர்களால் ஏதேனே ஆள முடியும். அதற்காக என்ன செய்யப்பட வேண்டும் என சிந்திக்கவும். இருளின் அதிகாரத்தில் இருக்கும் தெய்வீக சக்திகளை இயேசு கிறிஸ்து வஞ்சித்து தாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதனை அறியாதவர்களாய் தன்னை அவைகள் கொலை செய்யும்படி தூண்ட வேண்டும். அவர்கள் செய்வது என்னவென்று அவர்கள் அறிந்தால் தேவனை சிலுவையில் அறையப்பட விடமாட்டார்கள். இதன் பின்னணியில் இயேசுவின் வாழ்வையும் ஊழியத்தினையும் காண்பது அதிக அர்த்தம் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் சிலுவைக்கு நேராக அவரை நடத்தியது ஒரு தற்செயலான சம்பவமாக புதிய ஏற்பாட்டின் வாசகர்கள் கருதலாம். சுவிசேஷ நூல்கள் அனைத்தும் ஒரே சம்பவங்களை நமக்கு பதிவு செய்யவில்லை. உதாரணமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு 2 சுவிசேஷ நூல்களில் மாத்திரமே காணப்படுகிறது. மற்றும் ஒரு நூல் மாத்திரமே ஞானியரை குறித்து பேசுகின்றது. சில சம்பவங்கள் சற்று வித்தியாசமானவைகளாக சுவிசேஷங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவங்களான இயேசு நோயாளிகளை குணமாக்குதல், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தல், பாவிகளை மன்னித்தல், மாய்மாலக்காரர்களை கண்டித்தல் போன்றவை ஒரு ஞானமுள்ள போதகன் செய்த தற்செயலான செயல்கள் மாத்திரமல்ல, நம் கண்களுக்கு மறைவான சில கருத்துக்களை சுவிசேஷ நூல்கள் உள்ளடக்கியது. இயேசு அவ்வாறு செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. சாதுரியமாய் தீமையை முறியடித்தல். இயேசு கிறிஸ்துவின் பொது ஊழியம் அவரது ஞானஸ்தானத்துடன் தொடங்கியது. அப்பொழுதுதான் தேவன் வெளிப்படையாக இயேசுவை தனது குமாரன் என்று அறிவித்தார். மார்க் 1:11. அது சமயம் அவரை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்றவர் என யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்தினார். யோவான் 1:29. இவ்வசனங்களை நாம் படிக்கும் வேளையில் உடனடியாக நாம் சிலுவையை குறித்து சிந்திப்போம். ஆனால் யோவானின் சீஷர்கள் அவ்வாறு சிந்திக்கவில்லை. அதனை கேட்ட ஒருவரும் அப்படி கருதவில்லை. 3 வருடங்களுக்கு பிறகு தனது ஊழியம் நிறைவடையும் தருணத்தில் இயேசு தனது மரணத்தை குறித்து பேசிய பொழுது அவரது சீஷர்கள் அதை நிராகரித்தனர். மத்தேயு 17:22-23. தங்கள் தேவன் சீக்கிரமாய் மரிப்பார் என்பதனை அவர்கள் விரும்பவில்லை. அது பைத்தியக்காரத்தனமாக அவர்களுக்கு தோன்றியது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஆதியில் தீர்மானிக்கப்பட்டது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏன் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை? அதன் காரணம் நாம் கடந்த அத்தியாயத்தில் படித்தது போல் அது பழைய ஏற்பாட்டில் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. தனது ஞானஸ்தானத்திற்கு பின்னர் இயேசுவானவர் சாத்தானை கண்டிக்கும்படி ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார். இயேசு யார் என்பதனை சாத்தான் அறிந்திருந்தான் என இயேசு கூறியுள்ளார். மேசியா என்பவர் தேவனது குடும்ப ஆளுகையை பூமியில் மீண்டும் உதிக்க செய்பவர் என்பதனை அவன் அறிவான். இவ்வுலகத்தின் தேவனான சாத்தான் இஸ்ரவேல் உருவாவதற்கு முன்பு தன் வசம் கிடைத்த பாபேலின் ராஜ்யங்களை இயேசு மீட்பார் என எதிர்பார்த்தான். மாற்கு 4:19-20, 32:8-9. இயேசுவை பிசாசானவன் சோதித்த சம்பவத்தை நினைத்து பார்க்கலாம். சாத்தான் 3 முறை அவரை சோதித்தான். சாத்தானின் 3வது சூழ்ச்சி பூமியின் ராஜ்யங்கள் அனைத்தினையும் தேவகுமாரனுக்கு பரிசளிப்பதே. மத்தேயு 4:8-9. இயேசு அதனை மீட்க வந்ததாகவே அவன் நினைத்தான். மத்தேயு 4:8-9 கூறுவது, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். தேவனுடைய திட்டத்தை மாற்ற சாத்தானின் தந்திரமான சூழ்ச்சி அது. அது தேவன் விரும்பினது போல் எல்லா தேசங்களையும் மீண்டும் அவருக்கு சொந்தமாக்கும். அதற்கு இயேசு பிதாவுக்கு பதிலாக சாத்தானை தொழுது கொண்டால் மாத்திரம் போதும், அவரது வாஞ்சை நிறைவேறும். தேவ திட்டம் நிறைவேற இயேசு மரிக்க வேண்டும் என்பதனை அறியாமல் சாத்தான் இயேசுவிடம் அவ்வாறு வியாபாரம் பேசினான். இயேசு அவனிடம் தன் மரணத்தை குறித்தோ அல்லது தேவ திட்டத்தை குறித்தோ பேசாமல் அவனை தூக்கி எரிந்து விடுகின்றார். தேவன் தன்னுடையதை தான் விரும்பிய நேரத்தில் விரும்பிய வழியில் மீட்டுக் கொள்வார். இயேசுவின் திட்டம் தேசங்களை ஆள்வது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை மீண்டும் கட்டுவதே. அக்குடும்பத்தில் இஸ்ரவேல் மட்டுமல்ல எல்லா தேசத்தாரும் இடம்பெறுவர். அதற்கு பாவம் முதலாவது பரிகரிக்கப்பட வேண்டும். தேவன் முதலில் திட்டமிட்டது போல் அவரது ஆளுகை அவரது பிள்ளைகளை உள்ளடக்கும். தேவனது திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட சிலுவை இன்றி அமையாதது. இயேசு கிறிஸ்து வஞ்சிக்கப்படப் போவதில்லை, மாறாக பிசாசானவன் ஏற்ற நேரத்தில் சாதுரியமாக வீழ்த்தப்படுவான். ஏதேனின் சுவை. வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்ட பின் இயேசு இரண்டு காரியங்கள் செய்தார். அவரது முதல் சீஷர்களை அழைத்தார், பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு மற்றும் யோவான், மற்றும் பிசாசு பிடித்திருந்த ஒருவனை துரத்தினார். அவர் சீஷர்களை அழைத்து மற்றும் வியாதியை குணப்படுத்தியது ஒரு புதிய நியமத்தை உருவாக்கியது. பின்னர் அதிக சீஷர்களை அவர் அழைத்த போது பிசாசுகளை துரத்தவும் மற்றும் சகல வியாதி, திமிர்வாதம் மற்றும் ஊனம் என எல்லாவற்றை குணமாக்கும் அதிகாரத்தை அவர்களுக்கு அருளினார். லூகா 9:1-5 வசனங்கள். முதலில் இயேசு 12 சீஷர்களை அழைத்தார். 12 என்பது தற்செயலான எண் அல்ல, அது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை குறிக்கும். இயேசு இஸ்ரவேலின் ராஜ்யத்தை குறித்த திட்டத்தை எண்ணத்தில் கொண்டு அவ்வாறு செய்தார். இஸ்ரவேலர் தேவனுடைய பங்கு, எல்லா தேசங்களிலும் விசேஷித்தவர்கள். பின்னாட்களில் பவுலும் முதலில் யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த பின்னரே புறஜாதியரிடம் சென்றார். ரோமர் 1:16-17 வசனங்கள். இயேசு 12 சீஷர்களை அழைத்தவுடன் நின்றுவிடவில்லை. லூகா 10 வியாதிகளை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் 70 நபர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். அதுவும் தற்செயலாக தெரிந்து கொள்ளப்பட்ட எண்ணிக்கை அல்ல. அது ஆதியாகமம் 10 தேவன் பாபேல் கோபுரத்தின் காலத்தில் தேவர்களிடம் ஒப்படைத்த தேசங்களின் எண்ணிக்கை. சில மொழிபெயர்ப்புகள் 72 என குறிப்பிடுகின்றது. அதற்கு காரணம், சில பண்டைய பழைய ஏற்பாட்டு நகல்களில் தேசங்களின் எண்ணிக்கை 72 காணப்படுகின்றது. 12 சீஷர்களை இயேசு அழைத்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை மீட்பதை குறித்தது போல் 70 நபர்களை அனுப்பியது அவர்கள் தேசங்களை தனக்கு சொந்தமாக மீண்டும் மீட்டுக்கொள்வர் என்பதனை குறித்தது. 70 சீஷர்களும் தங்கள் பிரயாணத்தை முடித்து இயேசுடன் திரும்பிய போது இயேசு சொன்னதை கவனிக்கவும். லூகா 10:18, சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இயேசு கிறிஸ்து மனிதர்களை தனக்கு சொந்தமாக்கி கொண்ட பின் சாத்தானால் மனித குலத்தின் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. விசுவாசிகளை குற்றப்படுத்த சாத்தான் தேவனிடம் நெருங்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10, அவன் தேவனிடம் முறையிட தகுதியற்ற வழக்குரைஞன் ஆவான். என்னை வந்து பிடித்துக்கொள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 3 பிரசங்கித்து மனிதர்களுக்கு தேவனுடைய அன்பை காண்பித்து மற்றும் ஏதேனின் வாழ்வு எத்தகையது என வெளிப்படுத்திய பின்னர் இயேசு தான் பூமிக்கு வந்த மெய்யான நோக்கத்தை நிறைவேற்ற ஆயத்தமானார். எருசலேமை நோக்கி தன் இறுதி பயணத்தை மேற்கொள்ளும் முன் இயேசு தன் சீஷர்களை இஸ்ரவேலின் வடக்கு பகுதி எல்லைகளுக்கு அழைத்து சென்றார். அவர் தான் சிலுவையில் அறையும்படி அந்தகார சக்திகளை தூண்ட வேண்டும். அதற்குகந்த இடத்திற்கு சீஷர்களுடன் சென்றார். தனது சீஷர்களை செசரியாவில் உள்ள பிலிப்பு என்ற பட்டணத்திற்கு கொண்டு சென்றார். பிலிப்பு என்பது அப்பட்டணத்திற்கு ரோமர்கள் வைத்த பெயர். பழைய ஏற்பாட்டில் அப்பகுதி பாசான் என்று அழைக்கப்பட்டது. அதனை குறித்து 9 நாம் வாசித்தோம். நரகத்தின் வாசலான மரணத்தின் ராஜ்யம்தான் பாசான் எனப்பட்ட இடம். செசரியாவின் பிலிப்பு பட்டணம் எர்மோன் மலையின் அடிவாரத்தில் அமர்ந்திருந்தது. அங்குதான் தேவனுக்கு விரோதமாக ஆதியாகமம் 6:1-4 முரட்டாட்டம் செய்த தேவ புத்திரர்கள் பூமிக்கு இறங்கி வந்ததாக யூதர்கள் நம்பினர். சுருக்கமாக சொன்னால், பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பாசான் மற்றும் எர்மோன் ஆகிய இரண்டு இடங்களும் அந்தகார சக்திகளின் உறைவிடம். அவ்விடத்தில்தான் இயேசு தன் சீஷர்களை நோக்கி, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். மத்தேயு 16:15. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான கிறிஸ்து என்று பதிலளித்தான். 16 இயேசு அவனை பாராட்டி உரைத்தது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மத்தேயு 16:17-18 வசனங்கள். இயேசு பாறை என்று எதனை அல்லது எவரை குறிப்பிட்டார் என்ற விவாதம் பல 100 நிகழ்கின்றது. அப்பகுதியின் பூகோளத்தை அறிதல் அதன் பொருளை புரிந்து கொள்ள உதவும். பாசானின் வடக்கு பகுதியின் எல்லையில் செசரியாவின் பிலிப்பு பட்டணம் அமைந்திருந்தது. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் அப்பகுதி மரணத்தின் வாசலாக கருதப்பட்டது. பிலிப்பு பட்டணம் மலை அடிவாரத்தில் காணப்பட்டது. பாறை என்ற பதம் அம்மலையை குறிக்கும். இயேசுவும் அவரது சீஷர்களும் நின்ற இடம் மரணத்தின் வாசல் என்பதாகும். இயேசு இருளின் வல்லமைக்கு சவால் விட்டார். பாவ வீழ்ச்சியினால் மனித குலம் தேவன் உடனான நித்திய வாழ்வை இழந்து மரணத்தை தழுவி தேவனிடமிருந்து நித்தியமாக பிரிக்கப்பட்டது. மரணத்தின் ஆண்டவனான சர்பம் அல்லது பிசாசு மற்றும் சாத்தான் எனப்படுவன் மனித குலம் அனைத்தையும் தனக்கு சொந்தமாக கொண்டான். ஆனால் தேவன் அதனை மாற்ற நினைத்தார். இயேசுவை மனித குலத்தின் பாவத்திற்கு பரிகாரம் செய்யும்படி ரகசியமாக அனுப்பியதன் மூலம் நரகத்தின் வாசல்கள் முறியடிக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை மரணத்தின் ஆண்டவனோ அல்லது அவனது சக்திகளோ எதிர்த்து நிற்க முடியாது. மத்தேயு 16 இயேசு பிசாசின் இடத்தின் முன் கதவுகளுக்கு முன் சென்று அவனுக்கு எதிராக சவால் விடுகின்றார். இயேசு கிறிஸ்து சாத்தானை தூண்டுகிறார். எதற்காக? ஏனென்றால் தேவனுடைய ரகசிய திட்டத்தை இயேசு நிறைவேற்ற வேண்டிய வேளை வந்தது. அவ்வாறு சவால் விட்டதுடன் நின்று விடாமல் மேலும் ஒரு காரியத்தை செய்தார். மத்தேயு, மார்க்கு மற்றும் லூகா என்ற 3 சுவிசேஷகர்கள் அதனை பதிவு செய்தனர். அதுவே இயேசுவின் மறுரூபமாகுதல். மார்க்கு 9:2-8 வரை உள்ள வசனங்கள் கூறுவது, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே போகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது என்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. எர்மோன் மலையில் இயேசுவின் மறுரூபமாகுதல் நடைபெற்றது. தன்னை முழுமையான தேவனாக தன் சீஷர்களான பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானுக்கு காண்பிக்க இயேசு கிறிஸ்து அவ்விடத்தை தெரிந்து கொண்டார். அதன் மூலம் சாத்தானுடனும் அவனை சார்ந்த இருளின் சக்திகளுடனும் இயேசு உரைத்தது, நான் என்னுடையதை திரும்பி எடுத்து கொள்ளும்படிக்கு பூமிக்கு வந்துள்ளேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கின்றது. அதனை நிலைநாட்டவே நான் இங்கே வந்துள்ளேன். மறுரூபமான பின் இயேசு எருசலேமை எதிர்நோக்கி பயணித்ததும் தான் மரிக்கும் செய்தியை சீஷர்களுக்கு அறிவித்ததும் தற்செயலான சம்பவங்கள் அல்ல. அவர்கள் அதனை கேட்க விரும்பவில்லை. இதன் மூலம் இயேசு சாத்தானையும் அவனை சார்ந்த தீய சக்திகளையும் தன் திட்டத்திற்கு நேராக விழ செய்தார். இதனை கேட்ட சாத்தானும் தீய சக்திகளும் அவரை உடனடியாக கொலை செய்ய முற்படுவர். அதுவே இயேசு அவர்களிடமிருந்து எதிர்பார்த்தது. அவரது மரணமே எல்லாவற்றுக்கும் திறவுகோள். இதன் முக்கியத்துவம் என்ன? இயேசுவின் ஊழியம் தெளிவான நோக்கம் கொண்டது. தேவனது ராஜ்யத்தை பூமியில் புதுப்பித்து விட விரும்பினார். அது அவர் மீண்டும் பூமிக்கு திரும்ப வரும் வரை தொடர்ந்து அவர் வரும் நாளில் பூமியை ஏதேனை போல் மாற்றும். இயேசுவின் வாழ்வை போல் நம் வாழ்வு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. ஆனால் சீஷர்களைப் போல் நமக்கு ஒரு நோக்கம் வைக்கப்பட்டுள்ளது. அதனை விசுவாசித்து நாம் வாழ வேண்டும். தேவனின் குடும்பத்தில் நாம் வேடிக்கை பார்ப்பதற்காக அழைக்கப்படாமல் செயல்படுவதற்காக இணைக்கப்பட்டுள்ளோம். கொலோசியர் 1:13 இயேசுவின் நோக்கங்களில் ஒன்று மனிதர்களுக்கு ஏதேன் எவ்வாறு இருக்கும் மற்றும் தேவனுடனான வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்று காண்பிப்பதே. தேவனுடைய குடும்பத்தில் மற்றும் ராஜ்யத்தில் வியாதியோ உடல் ஊனமோ இருக்காது. அவரை எதிர்க்கும் சக்திகள் காணப்படாது. தேவனது ராஜ்யம் ஒரு தோட்டத்தை காட்டிலும் இஸ்ரவேலை காட்டிலும் பெரியது. அது உலகம் முழுமையும் உள்ளடக்கியது. அது அனைத்து தேசங்களையும் உட்கொண்டது. அது முழுவதும் ஏதேனாக பூமியில் ஒரு பரலோகம் போல் இருக்கும். இயேசுவை பின்பற்றுவதே நம் கடமை. அவரை போல் தேவனது சாயலை தரித்த நம் சக மனிதர்கள் விசுவாசத்திற்கு நேராக நடத்தப்பட்டு ராஜாவாகிய தேவனுக்கு அவர்கள் உத்தமமாய் வாழ உதவுவதே நம் கடமை. அதற்கென விசேஷ வல்லமைகள் நமக்கு தேவை என்று அவசியமல்ல. உடைந்த உள்ளங்களை கட்டுவதும் மற்றும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையின் செய்தியை அறிவிப்பதும் மேசியாவின் வழியில் செய்யப்படும் அசாதாரணமான செயல்களே. அது இருளை எதிர்க்கும் துணிவும் நேர்த்தியான திட்டமிடுதலும் நிறைந்தது. ஒருவரது இருதயத்தை ஆவியானவர் நம் கனிவான செயல்கள் மூலம் தேவனிடம் நடத்துவார். சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒரு நாளும் வீண் போகாது. இயேசுவின் செய்தியில் அவரது கனிவு காணப்பட்டது. அவரது சுவிசேஷத்தை கனிவுடன் ஒரு விசுவாசி அனுதினமும் அறிவிக்கலாம். புத்திசாலிகளான தீய சக்திகளுக்கு ஒரு எல்லை உண்டு. அவைகள் தேவ ராஜ்யத்தின் தரிசனம் மற்றும் நிறைவேறுதலை கண்டு நடுங்குகின்றன. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பிதாவின் வலது பரிசத்தில் அமர்த்தப்பட்டுள்ளார். தூதர்களும் அதிகாரங்களும் மற்றும் துரைத்தனங்களும் அவருக்கு கீழ்பட்டுள்ளன. 1 பேதுரு 3:22 நாம் ஏற்கனவே ஆனால் முழுமையாக அல்ல, அவருடன் இணைந்து அரசாட்சி செய்பவர்களே. கொலோசியர் 3:1, 2 தீமோத்தேயு 2:12, வெளிப்படுத்துதல் 2:26, 3:21 தேவனுடைய ராஜ்யமாகிய திருச்சபை பூமியில் நிலை பெற்று வளர்வதனை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இப்பணியில் இணைந்து செயல்படும் தீர்மானம் நம்முடையது.